Alleluia, 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 Alleluia. தோமா என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோ பெரு பெற்றோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 31-36 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர். மண்ணுலகிலிருந்து உண்டானவர் மண்ணுலகைச் சேர்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காணமாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். இறையேசுவில் பிரியமானவர்களே, மண்ணுலகு சார்ந்தவை விண்ணுலகு சார்ந்தவை என்ற இரண்டு வகைகளை பற்றி இன்றைய நற்செய்தியிலே இயேசு கூறுவதாக நாம் பார்க்கின்றோம். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி சிந்திப்பவர்கள் கடவுள் மேல் நம்பிக்கை கொள்ளாதவர்கள். விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சிந்திப்பவர்கள் கடவுள் மேல் நம்பிக்கை உடையவர்கள். இதை கேட்கின்ற பொழுது நம்முடைய மனதிலே ஒரு நெருடல் ஏற்படலாம். காரணம், இவ்வுலகில் வாழும் நாம் இவ்வுலக காரியங்களை பற்றி சிந்திக்காமல் இருக்க முடியுமா? இவ்வுலக வாழ்வின் தேவைகளுக்காக உழைக்காமல் இருக்க முடியுமா என்ற கேள்விகள் நம்மிலே எழலாம். உண்மைதான், நியாயமான கேள்விகள் தான். அன்புக்குரியவர்களே, இவ்வுலக காரியங்களை பற்றி மட்டும் நான் சிந்தித்து கொண்டே இருந்தோம் என்றால் விண்ணுலகு சார்ந்தவையை பற்றி எப்பொழுது நாம் சிந்திக்கப் போவோம் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இவ்வுலகில் வாழும் நாம் இவ்வுலக காரியங்களை செய்து கொண்டிருக்கும் நாம் அவற்றில் பற்று கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நம்மால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி நினைத்து கூட பார்க்க முடியாது. நாம் கடவுள் மேல் நம்பிக்கை கொள்ளாதவர்களாக மாறிப்போவோம். இயேசு இவ்வுலகிற்கு வந்தார், கடவுளால் அனுப்பப்பட்டார், மனித சாயலை எடுத்தார். ஆனால் மண்ணுலகு சார்ந்த காரியங்களில் தன்னை அவர் உட்படுத்தி கொள்ளவில்லை. தனக்கும் கடவுளுக்குமான உறவிலே ஆழப்படுத்தி கடவுளையும் தன்னுடைய தந்தையாக கொண்டு தன்னுடைய வாழ்வை இயக்கி கொண்டிருந்தார். கடவுளுக்கும் தனக்கும் உள்ள உறவு ஆழமானதாக இருந்தமையால் அவரால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றியே எண்ண முடிந்தது, பேச முடிந்தது, செயல்பட முடிந்தது. பிறரையும் விண்ணுலகு சார்ந்தவற்றை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுக்க அவருடைய வாழ்வு உதவியது. மண்ணுலகு சார்ந்தவை பற்றி அவரால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இதனால் அவரை
தம் ஆவியால் அளவின்றி நிரப்பினார் கடவுள். திருத்தூதர் பணிகள் 10:38 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், பேதுரு கூறுகிறார், கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் என்று. அன்புக்குரியவர்களே, தூய ஆவியால் நிரப்பப்பட்ட இயேசு நன்மை செய்யக்கூடியவராக இருந்தார். அந்த ஆற்றலை தூய ஆவியானவர் இயேசுவுக்கு கொடுத்தார். அவர் கடவுளோடு கொண்டிருந்த ஆழமான உறவினால் இந்த நன்மையை அவர் பெற்றுக்கொண்டார். வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், விண்ணுலகு சார்ந்தவையை பற்றி இயேசு நாடியதால் நன்மையின் ஊற்றாயிருக்கும் கடவுளிடமிருந்து நன்மைத்தனத்தை கற்றுக்கொண்டார். எனவே அவருடைய வாழ்க்கையில் நன்மைத்தனம் வெளிப்பட்டது. அவருடைய போதனையில், அவருடைய புதுமையில் நன்மைத்தனம் வெளிப்பட்டது. கடவுளை நன்மையின் ஊற்றாக இயேசு பார்த்தார். மத்தேயு நற்செய்தி 5:45 வசனத்திலே அவர் கூறுகிறார், கடவுள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தள்ளச் செய்கிறார், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மை அற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் என்று. தாமும் நன்மை செய்யதான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன் என்பதை உணர்ந்தவர் கடவுள் நன்மை உள்ள கடவுளாக, நன்மைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய கடவுளாக இருக்கிறார். எனவே நானும் நன்மை செய்வதற்காக வந்திருக்கிறேன் என்பதை இந்த வார்த்தையின் வழியாக அவர் வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, மேலும் மார்க்கு நற்செய்தி 3:4 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அந்த தொழுகை கூடத்திலே இருந்தவர்களிடம் இயேசு வினா எழுப்புகிறார். கை சூம்பியவருக்கு குணம் அளிப்பதற்காக அவரை நடுவே வா என்று இயேசு அழைக்கிறார். ஆனால் நன்மை செய்யக்கூடிய மனதிலே இயேசு இருந்தாலும், நிலையிலே இயேசு இருந்தாலும், அங்கிருந்தவர்கள் நன்மையை விரும்பக்கூடிய மக்களாக இல்லை. ஓய்வு நாளில் எதற்காக நன்மை செய்கிறார் என்ற கேள்வியை தான் எழுப்பினார்களே ஒழிய, நன்மை எந்த நாளில் செய்யப்பட்டால் என்ன என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் அன்புக்குரியவர்களே, இயேசு கடவுள் நன்மையை வெளிப்படுத்தக்கூடிய கடவுளாக இருக்கிறார், நன்மையின் ஊற்றாக இருக்கிறார். எனவே நன்மையை நாமும் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த பின்னணியிலே கை சூம்பியவருக்கு அங்கு நலம் அளிப்பதை நாம் காண்கின்றோம். ஆக இயேசுவை போல தூய ஆவியாரின் கொடைகளால் அளவின்றி நாமும் நிரப்பப்பட வேண்டும் என்றால் நாமும் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி நாட வேண்டும். அப்போது நாமும் இயேசுவை போல நன்மையை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக, நன்மை தனத்தின் ஊற்றை கொடுக்கக்கூடிய மக்களாக வாழ்வோம் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. அன்புக்குரியவர்களே, ஏன் நம்மால் நன்மைத்தனத்தை வெளிப்படுத்த முடியவில்லை? பல நேரத்தில் என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நமக்கு 2 தடைகள் இருப்பதை நான் காண்கின்றேன். ஒன்று, ஈர்ப்பு மண்ணுலகு சார்ந்தவற்றில் அதிகமாக இருக்கிறது. 2, பலனை எதிர்பார்க்கக்கூடிய மக்களாக நாம் வாழ்கின்றோம். முதலிலே ஈர்ப்பு மண்ணுலகு சார்ந்தவற்றிலே அதிகமாக இருப்பதை நாம் காண்கின்றோம். தொலைக்காட்சி பெட்டியை நாம் திறந்தால் இடைவிடா கொண்டாட்டங்களாக திரைப்படங்களும் நாடகங்களும் அங்கு ஒளிபரப்பப்படுகின்றன. இணையதளத்தை நாம் நேரம் போனாலும் பரவாயில்லை என்று இணையதளத்தை திறந்து வைத்து நேரத்தை நாம் செலவழிக்கின்றோம். நம் கையில் இருக்கும் அலைபேசியை வைத்து கொண்டு மணிக்கணக்காக அதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த 3 இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கின்றது. எனவேதான் நாம் இந்த மண்ணுலகு சார்ந்த காரியத்திலே அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக மாறிப்போகிறோம். ஆனால் இவற்றில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு கடவுளுக்குரிய காரியத்திலே இருப்பதில்லை. உதாரணமாக, திருப்பலி 1 மணி நேரத்திற்கு மேலாக குருவானவர் வைத்தார் என்றால் நாம் அங்கு அமர்ந்து முணுமுணுக்கின்றோம், ஃபாதர் என்ன 1 மணி நேரத்துக்கு மேலே பூசை வச்சிட்ருக்கிறாரு, பூசையை எழுத்துட்ருக்கிறாரு, இவருக்கு வேற வேலை இல்லையா என்று குறை சொல்லக்கூடிய மக்களாக, குறை கூறக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, காரணம் ஈர்ப்பு என்பது இங்கு இல்லை. 3 மணி நேரம் திரைப்படத்தை பார்த்து முடிந்த பிறகு அடட உடனே முடிஞ்சிருச்சு என்று சொல்லக்கூடிய நாம், திருப்பலியை ஒரு மணி நேரத்துக்கு அதிகமாக குருவானவர் வைத்தார் என்றால் முணுமுணுக்கின்றோம். காரணம், மண்ணுலகு சார்ந்தவற்றில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு கடவுளுக்குரிய காரியத்திலே அல்லது விண்ணுலகு சார்ந்தவற்றிலே இருப்பதில்லை. ஒரு உதாரணம் தான் நான் சொன்னேன் அன்புக்குரியவர்களே. இது போன்ற பல காரியங்கள் நம்முடைய வாழ்விலே அரங்கேறி கொண்டிருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, நம் உள்ளம் கவரக்கூடிய மண்ணுலகு சார்ந்தவற்றிலிருந்து விண்ணுலகு சார்ந்தவற்றிற்கு அந்த ஈர்ப்பை நாம் பதிய வைக்க வேண்டும். இது மிகவும் கடினமானது தான். ஆனால் இயேசு இதை தான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக, பலனை எதிர்பார்க்கக்கூடிய மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மால் ஏன் விண்ணுலகு சார்ந்தவற்றை நாட முடியவில்லை என்றால், நமக்கு அதனால் எந்த பலனும் கிடைப்பதில்லை என்று நாம் உணர்ந்திருக்கின்றோம். ஆனால் அதுவல்ல உண்மை. அன்புக்குரியவர்களே, இவ்வுலகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னவென்றால், பெற்றுக்கொள்வதுதான் மகிழ்ச்சி இருக்கிறது, கொடுப்பதில் மகிழ்ச்சி இல்லை. எனவே எந்தெந்த காரியங்களை உலகிலிருந்து உன்னால் பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த காரியங்கள் அனைத்தையும் உன்னுடைய வாழ்விற்கு நின்று வைத்துக்கொள் என்று இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு, பகிர்வு, தியாகம் போன்றவற்றை கொடுப்பதற்கு நம்முடைய மனம் முன் வருவதில்லை. காரணம், அதிலே நமக்கு மகிழ்ச்சி இல்லை. ஏனென்றால் அது கொடுக்கப்படுகின்றது, அந்த கொடுத்தலிலே மகிழ்ச்சி இல்லை என்று இந்த உலகம் கற்பிக்கின்றது. எனவே நாம் அதை செய்வதற்கு தயாராக இல்லை. நான் இதை கொடுத்தால் எனக்கு இன்பம் கிடைக்கும் என்று நம்முடைய இயேசு கூறுகிறார். ஆனால் நாம் இந்த அன்பையும் பகிர்வையும் தியாகத்தையும் கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வில் நிச்சயமாக துன்பம் தான் இருக்கும். அன்புக்குரியவர்களே, கொடுத்தலில்தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை இயேசு தன்னுடைய வாழ்விலே நிருபித்து காண்பித்திருக்கிறார். பிலிப்பியர்களுடைய திருமுகம் 2 இறை வார்த்தைகள் 6-11 வரை உள்ள இறை வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இயேசு அங்கு கொடுக்கிறார், தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்து மனிதனுக்காக மனிதனாக பிறக்கிறார், தன்னை கொடுக்கிறார். அந்த கொடுத்தலிலே துன்பம் இருந்தது, வேதனை இருந்தது, கண்ணீர் இருந்தது. ஆனால் அந்த கொடுத்தலிலே துன்பத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் இயேசு மகிழ்ச்சியை கண்டார். கொடுத்தலின் மகிழ்ச்சியை எப்போது நாம் உணருவோம் என்றால், விண்ணுலகு சார்ந்த காரியத்தை நாடுகின்ற பொழுது, எனக்கு என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்க்காமல் செயல்படுகின்ற பொழுது இது நமக்கு கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, எனவே விண்ணுலகு சார்ந்தவற்றை நாடி கடவுளின் ஆவியால் நிரப்பப்பட்டு விண்ணுலகு சார்ந்தவை பற்றிய வார்த்தைகளை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கூறியதை நினைவில் கொண்டு வாழ முற்படுவோம். அப்பொழுது நாமும் இயேசுவை போல கடவுளால் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்டவர்களாய் மாறுவோம். கடவுளின் வார்த்தைகளை இந்த உலகிற்கு எடுத்துச் செல்லக்கூடிய மனிதர்களாக மாறுவோம். தூய ஆவியாரின் கொடைகளால் அளவின்றி நிரப்பப்பட்டவர்களாக நாம் மாறுவோம். இதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? நம்முடைய மனம் வருகிறதா? அதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த ஈர்ப்பு, மனுலகு சார்ந்தவற்றை இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பை நம்மிடமிருந்து களைந்தெறுவோம். இயேசு விரும்பக்கூடிய கொடுப்பதிலே மகிழ்ச்சி கண்டு பலனை எதிர்பார்க்காமல் பிறருக்காக நம்முடைய வாழ்வை தியாக பலியாக்க முன்வருவோம். இறைவன் நம்முடைய வாழ்வை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.